சில கருத்துக்கள் மிக உணர்ச்சி வசப்பட்டவையாக தெரிகின்றன. நான் இன்ன இந்த முதலமைச்சருடன் நான் பணிபுரிந்திருக்கின்றேன் என்றெல்லாம் கூறுவது, ஏனென்றால் ஒரு சிவில் சர்வெண்ட் எந்த எவருடனும் பணிபுரிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் அவர் தெரிவித்த மேலும் சில கருத்துக்கள் கவனிக்கப்பட வேண்டியவை. உதாரணமாக, என்னுடைய பெயரிலே இல்லாத ஒரு வாரண்ட் என்னுடைய வீட்டிற்கு வந்தது, என்னுடைய மகன் பெயரில் இருந்தது என்று சொல்லுகின்றார். அடுத்து, தன்னுடைய வீட்டில் கைப்பற்றப்பட்டவையாக சீஷல் லிஸ்ட் என்று அவர்கள் கொடுத்ததே 1.12 lakhs rupees, மற்றும் 45 pounds தன்னுடைய மனைவி மற்றும் மகள் மேல் இருந்த தங்க நகைகள் மற்றும் சில வெள்ளிச்சலைகள் மட்டும்தான் என்கின்றார். ஊடகங்களில் வந்த செய்திகள் வேறு விதமாக இருந்தன. இது ரெண்டும் அவரை பற்றின என்னுடைய கருத்துக்கள். இது இரண்டும் உண்மையாக இருந்தால் அதற்கு நிச்சயமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தெளிவுபடுத்த வேண்டும், உண்மையாகவே எவ்வளவு கைப்பற்றப்பட்டது என்று. இதை தவிர இதில் நாம் கவனிக்க வேண்டியது, செக்ரட்டேரியட் போகும் பொழுது, சீஃப் செக்ரட்டேரியட் ஆபீஸ் போகும் பொழுது சட்டங்களுக்கு மேல் மரபுகள் இருக்கின்றன. மரபுப்படி அவர்கள் அரசு மாநில அரசுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு சென்றார்களா என்பது தெரியவில்லை, அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. மேலும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எந்த ஒரு இடத்திலும் அவர்களால் ரெய்டு நடத்த முடியும், அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. மாநில மைய அரசுகளைச் சேர்த்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய உதவிக்கு அழைக்கலாம், அதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. வருமான வரித்துறை சோதனைக்கு அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது துணை ராணுவத்தை, மைய அரசின் துணை ராணுவத்தை மட்டும் அழைத்துச் செல்லாமல் மாநில அரசின் காவல்துறையும் சேர்த்து அழைத்து சென்றிருக்கலாம், ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது நீங்கள் வர வேண்டும் என்று சொல்வது, அதை செய்திருக்கலாம். அப்புறம் சிபிஐக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேல உள்ள கண்காணிப்பு அதிகாரம் மாநிலத்தில் உள்ள பணியாளர்கள் மேல் கிடையாது. சிபிஐ அதிகாரிகள் உடன் சென்றதாக கூறப்படுகிறது, இவர் கூறியிருக்கின்றார். ஆனால் சிபிஐ அதிகாரிகள் எந்த மறுதளிப்பும் இதுவரை சொல்லவில்லை. அப்படி சென்றிருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானதுதான்.
இப்போதும் தான் தான் தலைமைச் செயலாளர் என்று கூறுகிறாரே,
அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. மாறுதல் ஆர்டர் அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கூறுகின்றார். மாறுதல் ஆர்டரே இன்னும் அளிக்கப்படவில்லை. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தால் இந்த இடத்தில் இன்று முதல் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ராம்மோகன் ராவிற்கு பதிலாக என்றுதான் இருக்கிறதே ஒழிய இவருக்கு என்ன போஸ்டிங் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி கூறவில்லை. இதை காரணமாக வைத்துக் கொண்டு தான் இன்னும் தலைமைச் செயலாளராக நீடிப்பதாகவோ அல்லது இவருக்கு இன்னும் அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் வரவில்லை என்பதனால் இன்னும் தலைமைச் செயலாளர் நீடிப்பதாகவோ சொல்வதற்கு சட்ட முகாந்திரம் எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
அவர் சொல்லியிருந்த சில கருத்துக்கள் வந்து குறிப்பாக வந்து அரசியல் ஒரு கலப்பு உடையவையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு சோதனையே நடந்திருக்காது என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இந்த மாதிரியா பேசுவது வந்து அவருடைய சர்வீஸ் ரூல்ஸுக்கு வந்து அது பொருத்தமானதா?
சர்வீஸ் ரூல்ஸுக்கு பொருத்தமானதா இல்லையா என்பது ஒருவரும் இருக்கட்டும், இப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசவே கூடாது. நாங்கள் எல்லா விதமான அரசியல் தலைவர்களுடனும் பணிபுரிய கடமைப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் இன்னாரால் வளர்க்கப்பட்டேன், இன்னார் கீழ் நான் பணிபுரிந்திருக்கின்றேன், இன்னார் தான் எனக்கு வழிகாட்டி என்பது போன்ற துணியில் அவர் பேசியது மரபுக்கு உகந்தது அல்ல.
மக்கள் மன்றத்துக்கு செல்ல இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இல்லை, அவருக்கு இந்த பேட்டி கொடுப்பதற்கு பூரண உரிமை இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இப்போ நமக்கெல்லாம் முதல் ஊடக செய்திகள் வந்தன, கோடிக்கணக்கான ரூபாய்கள் கைப்பற்றப்பட்டன, பல கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டன என்று. அவர் சொல்லியிருந்தார் அப்படியெல்லாம் இல்லை, 1.2 lakhs தான் என் வீட்டிலிருந்து எடுத்தார்கள் என்று. அப்பொழுது உண்மை தெரிவதற்காக தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துவதற்கு அவர் பேட்டி கொடுக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்திற்கு செல்வேன் என்றெல்லாம் கூறுவது பொருந்தத்தக்கது அல்ல. இவர் அரசியல்வாதி அல்ல.
அவருடைய நிலையை பொறுத்தவரை இப்ப அடுத்த கட்டமாக அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
தெரியவில்லை, அவரை தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்வதை பார்த்தால் அவர் ஹி டாக்ஸ் ஆஸ் அ பியூரோக்ராட் ஆஸ் வெல் ஆஸ் லைக் அ பாலிட்டீஷியன். எனவே அவர் அடுத்து என்ன நிலை இருக்க போகின்றார் என்பது அவருக்கு தான் தெரியும்.
மத்திய அரசுடைய பங்கு வந்து இது நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்லங்க, அதாவது யாரு மேலையும் ஒரு சோதனை நடத்துவதற்கான முகாந்திரம் இருந்தால் வருமான வரித்துறை யார் மேலும் சோதனை நடத்தலாம். இன்று ஒரு ரெட்டி என்பவரை அவர்கள் முதல் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையின் பொழுது விசாரணையின் அடிப்படையில் செய்ததாக சொல்லுகின்றார்கள். இப்போ இவங்களை பொறுத்த மட்டும் எல்லா செய்தியுமே முதல்ல வெளியில சொல்லவும் முடியாது, அதெல்லாம் அவங்க கோர்ட்ல வந்து சொல்லுவாங்க. அந்த கோர்ட்ல சொல்லும் போதுதான் தெரியும் இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சோதனை நடத்துறதுக்கு முகாந்திரம் இருந்ததா இல்லையா என்று. சோதனை நடத்தும் பொழுது எல்லா விதமான செய்திகளையும் சொன்னால் அடுத்து சோதிக்கப்படுபவர்கள் அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்களே கோர்ட்டுக்கு செல்வதற்காக. எனவே தங்களிடம் உள்ள எல்லா ஆதாரங்களையும் இவர்கள் முதலில் சொல்ல மாட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் சரியான ஆதாரங்கள் இருந்தனவா இல்லையா? ஏனென்றால் இன்று இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிவிட்டது. இவர் சொல்வதை பார்த்தால் இவருடைய பெயரில் இல்லாத ஒரு வாரண்டை வைத்துக் கொண்டு இவருடைய வீட்டுக்கு சோதனைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை பார்த்தால் நாங்கள் அப்படி செய்ய முடியும் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரியானது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இறுதியாக பார்த்தோம் என்றால் கோர்ட்டில் போகும்பொழுது எல்லா விதமான ஆதாரங்களையும் அங்கு சமர்ப்பித்து தான் தீர வேண்டும். அப்படி கொடுக்கும்போது ஆதாரங்கள் இருந்தனவா என்பது அன்றுதான் நமக்கு தெளிவாக